நான் கோயம்புத்தூரில் குடியிருக்கிற போது என் மனைவி இரண்டாவது குழந்தையை கருவுறுகிறார். அந்த டெலிவரி நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். அப்போது என்னிடத்துல கார் கிடையாது, வசதி கிடையாது. நான் இரவு வெளியிலே ஓடி வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் அலங்கார் என்று ஒன்று இருக்கிறது கோயம்புத்தூரில், அது பக்கத்தில் போய் ஒரு டாக்ஸியை பிடித்து என் மனைவியை அழைத்து கொண்டு போய் ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டும். நான் அந்த வேகத்திலும் அந்த டாக்ஸிக்காரரை கேட்கிறேன், பணம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். சுகி சிவம் பணத்தில் அக்கறையுடையவர் என்பது நாடே அறிந்த பெரிய விஷயம். நான் கேட்கிறேன், என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னார், என்ன சார் இதை போய் இப்போ பேசிட்டு, நான் நல்ல செய்தி கேட்டுட்டு கூட 4 ரூபா வாங்கிக்கிறேன் போங்க சார் அப்படின்ட்டு கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஆனால் 1 வாரம் ஆச்சு அந்த டாக்ஸி டிரைவரை பார்க்க முடியல. 1 வாரம் கழித்து நான் தேடிக்கிட்டு போகிறேன் அவர்கிட்ட. ஏன்னு கேட்டால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் பாக்கி இருந்துன்னு வச்சுங்க, கொடுக்காமல் போயிட்டா இதை வசூல் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஜென்மத்தில் பிறக்கணும், நான் இன்னொரு ஜென்மத்தில் பிறந்து கொடுக்கணும். இது என்னத்துக்கு எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போய் அவர் இடத்துக்கு போய் கேட்குறேன், சார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமே எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதெல்லாம் அப்புறம் சார், என்ன குழந்தைன்னு சொல்லலையே அப்படின்னார். எனக்கு பொண்ணு பிறந்திருக்குப்பா அப்படின்னு அவர் சொன்ன துணி அப்படியே பொண்ணா குரல் கீழே போகுது. பொண்ணா, அப்போ நீங்களே ரொம்ப மனசு வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்கன்னு நான் சொன்னேன். என்னப்பா பொண்ணான்னு இழுக்கிற, எனக்கு என்ன வருத்தம், அப்படி பார்த்தா இது எனக்கு முதல் குழந்தை இல்லைப்பா, 2வது பொன் குழந்தை அப்படின்னு பாருங்க. அப்போ நான் தான் சார் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னார். அப்போ இந்த நாட்டில் 2 பொண்ணு பெற்றா அவன் எவ்வளோ பெரிய செலவுக்கு உள்ளாகிறான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு 2 பெண் பெறுவது நஷ்டக்கணக்கு அல்ல, அது லாபக்கணக்கு என்பதை இந்த சின்ன பொம்மலாட்ட நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் புரிய வைத்திருக்கிறீர்கள். அவர்களும் கல்வி உடையவர்கள், ஞானம் உடையவர்கள், திறமை உடையவர்கள். அவர்கள் தொழிலில் ஈடுபடுகிற போது, அந்த வியாபாரத்தை பார்த்து கொள்கிற போது, அது குடும்பத்துக்கு பெரிய வரப்பிரசாதம் என்கிற நல்ல சிந்தனையை இந்த இடத்தில் விதைத்திருக்கிறீர்கள். நான் இந்த சமூகத்தில் பலருடைய பெயரை சொல்லி பாராட்டியிருக்க வேண்டும், அதுவே ஒரு பெரிய பட்டியலாக போய்விடும். அந்த புத்தகத்தை பார்த்து நான் பிரமித்து போய்விட்டேன். எனக்கு சௌராஷ்டிர சமூகத்தில் இருந்து சாதனை நிகழ்த்திய அன்பர்கள் பற்றிய புத்தகங்களை நான் தேடி படித்த போது ஆச்சரியப்பட்டு போனேன். எவ்வளவு பெரிய நல்ல சேவைகளை நாட்டுக்கு, இசைக்கு, இலக்கியத்திற்கு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து. அதில் ஒருவரை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய தியாகையரோடு வாழ்ந்த பாகவதரை பற்றி குறிப்பிட வேண்டும். தியாகையரோடு வாழ்ந்தார். ஒரு சின்ன செய்தி, என் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கு அவருடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் ஒரு காரணம். தியாகராஜர் ஒரு முறை அவரை அழைத்து சொல்லுகிறார், அங்கே பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிலேயோ என்னமோ ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து தியாகையரை பார்த்து விட்டு போகும்போது சொல்லியிருக்கிறார், நம்முடைய தோட்டத்தில் பூஷணி காய்த்திருக்கிறது, நிறைய பூஷணி காய்த்திருக்கிறது, நான் இங்கே கொடுத்து விடுகிறேன், உங்களுக்கு பயன்படுமே என்று சொல்லியிருக்கிறார். தியாகையர் சொல்லுகிறார், நீ போய் பார்த்து அதை வாங்கிவிட்டு வா என்று சொல்லுகிறார். அதை எதனாலேயோ அவரை கணபதி என்று அழைக்கிறார். அவர் கொஞ்சம் வாட்டசாட்டமாக இருப்பார் என்பதற்காக அவரை அப்படி அழைத்து பழக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவரை கணபதி என்று சொல்லி நீ போய் பார்த்து அதை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த காலம் மாதிரி இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது, நடந்து போகணும். நடந்து போனது பெருசல்ல, வரும்போது அந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் மொத்தமாக கட்டி பெரிய மாலை மாறி போட்டுக்கிட்டு அப்படியே தெருவில் அவர் வரதை பார்த்து 10 பேர் பயந்தே போயிட்டான். அவ்வளவு பூசணிக்காயை அப்படி கழுத்தில் மாட்டிக்கிட்டு மொத்தமாக கொண்டு வந்து நம்முடைய தியாகையருடைய வீட்டு வாச திண்ணையில் வச்சிருக்கிறார். தியாகையர் கூட கேட்டாராம், ஏன்பா இவ்வளவு இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு 2 கொண்டு வர்றது, ஒரு 2 நாள் தள்ளி மறுபடியும் அந்த பக்கம் போகும்போது இன்னும் 2 கொண்டு வர்றது, இவ்வளோத்தையும் நீ ஒரு நாள் தூக்கிட்டு வந்தியா, எப்படிப்பா உன்னால தூக்கிட்டு வர முடிஞ்சது, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட, 2 வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு 2 எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே. அந்த நேரத்தில் அவர் சொன்ன பதில் இருக்கு பாருங்க, உலகம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய பதில். கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வருவதே பெருசு, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா மாத்திடுவான். கொடுக்குறேன் அப்படின்னு நினைப்பான், ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்தா மாற்றிடுவா, மறந்துப்பாள். அது பெருசு இல்லை, அந்த வார்த்தை என்ன அழகு தெரியுமா, அப்படி கொடுக்காம போயிடுவான்னு சொல்லலை, தர்மம் பண்றதா நினைச்சிட்டு அதை விட்டுட்ட பாவம் அவனுக்கு வரக்கூடாது பாருங்க. அதுக்காகத்தான் நான் இதை முதல்ல கொண்டாந்துட்டேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொடுக்குறேங்கிற எண்ணம் வந்துருச்சு, இப்போ நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது விற்று போயிடும். யாரோ ரெண்டு பேர் தூக்கிட்டு போயிடுவான், அப்புறமா அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது, இல்லை இருக்காது. தர்மம் பண்ணுறேன்னு சொன்னவர் அந்த எண்ணத்திலேருந்து விலகாதபடி, இல்லை தர்மம் பண்ண முடியாமல் போகாதபடி நான் பார்த்துக்கணும் இல்லை, அதனால தான் அத்தனையும் தூக்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார்ன்னு அந்த வரலாறு வருது. இந்த உலகத்தில் அறம் அல்லது தர்மம் என்பதை எவ்வளவு பெரிதாக அவர் நினைத்தார் என்பதற்கு அந்த சம்பவம் ஒரு அடையாளம். நான் உங்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமூகத்தினர் மத்தியில் பேசுவதை என் வாழ்நாள் பாக்கியத்தில் ஒன்றாக கருதுகிறேன். நம்முடைய வாழ்க்கை இறைவனால் வழங்கப்பட்டது. இந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தணும். நாம் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், மற்றவங்கள மகிழ்ச்சியாகவும் இருக்க வைக்கணும். எந்நேரமும் நாம் சோகத்திலையும் இருந்து வருத்தத்திலையும் இருந்து மற்றவங்களையும் வருத்தம் அடைய வைப்பது அப்படின்னு சொன்னால் அது சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. இப்போ சில பேருடைய இயல்பு எப்படி தெரியுங்களா, எதுக்குமே சந்தோஷமாக இருக்க மாட்டான். கல்யாண வீட்டுக்கு வந்திருப்பான், உம்முன்னு உட்காந்துருப்பான். வேணும்னா பொண்ணோட அப்பா அங்கே உம்முன்னு இருக்கலாம், மற்றவெல்லாம் எதுக்கு அங்கே உம்முன்னு இருக்கணும்? ஏன்னா பொண்ணோட அம்மா உம்முன்னு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்களும் பொண்ணுக்கு போட்டியாக மேக்கப் போட்டு வந்துடுறதுனால அவங்க ஒன்றும் உம்முன்னு இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த பரிதாபமான அப்பா மட்டும் செலவு பண்ணணும், ஃபோட்டோவில் நிற்க முடியாது, நிறைய பேரை சரி கட்டி ஆகணும், கொஞ்சம் கவலையில் இருப்பான். இவன் வருத்தத்தில் இருக்கிறதாவது பரவாயில்ல சார், அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பான் பாருங்க, வெறும்னு சாப்பிட்டுட்டு போகிறத தவிர ஒரு வேலை இல்லாதது. அவன் உம்முன்னு உட்காந்துருப்பான், என்ன என்ன சார் கல்யாணம் கூட்டு கழுத்து இருக்கிறான், சாப்பிட உட்காருவான். அந்த இலையில போடும்போது கூட போடு போடு போட்டு தலை அப்படிம்பா, ரெண்டு முந்திரி பருப்பை போட போட்டு தொலை அப்படிம்பா, அதையும் போடணும் போட்டு தொலைக்கணும். சந்தோஷமாக சாப்பிட மாட்டான், சந்தோஷமாக சிரிக்க மாட்டான். அப்போ மனித இயல்பில் என்ன தெரியுங்களா, தெரியல, 24 மணி நேரமும் ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கலையை தெரிஞ்சுக்கிட்டா 24 மணி நேரமும் உங்களால் ஆனந்தமாக இருக்க முடியும் என்று கண்டுபிடித்து விட்டால் நீங்களே கோயிலாகி விட்டீர்கள், நீங்களே கடவுளாகி விட்டீர்கள்னு அர்த்தம். இதுதான் வாழ்க்கையோட சீக்கிரம். மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், எவ்வளவு சிரமம் சிக்கல் எது இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எங்கிட்ட என்ன சொல்கிறாங்க பல பேர் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, இவ்வளவு கண்டிஷன்னு கண்டிஷன் போடுறாங்க. என்னென்ன கண்டிஷன், நான் நினைக்கிறபடி ரயில் கிடைக்கணும், நான் நினைக்கிறபடி பிளேன் கிடைக்கணும், நான் நினைக்கிறபடி எனக்கு மனைவி இருக்கணும், நான் நினைக்கிறபடி எனக்கு புல் இருக்கணும், நான் நினைக்கிறதெல்லாம் சரியாக செய்கிற அப்புறம் டிரைவர் இருக்கணும், 100 கண்டிஷன் போடுறாங்க. இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எந்த கண்டிஷன் போட்டாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது, ஏர் கண்டிஷன் உட்பட. ஏன்னா டக்குனு கரண்ட்டு நின்று போவோம், மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கண்டிஷன் போட்டாலும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. இப்போ திருப்பி சொல்லட்டுமா, எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு முடிவு பண்ணவனை யாராலும் ஒன்றும் பண்ணவே முடியாது. எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக, எந்த சூழ்நிலையிலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கணும். இப்போ கூட நாம் பாருங்க, எது நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இப்போ நான் கூட மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். எத்தனை சினிமா நடக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். இது கற்றுக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கையில். ஒரு செய்தி சொல்லட்டுங்களா, நடிகவேள் எம்ஆர் ராதா இருந்தாங்கல்ல, நடிகவேள் எம்ஆர் ராதாவை மிசால அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க சென்னையில் ஐஜி ஆஃபீஸில். இன்னும் ஜெயிலுக்கு அனுப்பலை, பிடிச்சிட்டு வந்தவங்களாம் கொண்டாந்து சென்னையில் ஐஜி ஆஃபீஸில் வரிசையாக உள்ளே உட்காந்து வச்சுருக்கிறாங்க. அப்போ எம்ஆர் ராதா அந்த நேரத்துலையும் சிரிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணுறார். ராத்திரி மணி 1, ஐஜி ஆஃபீஸில் ஐஜி படமாக இருக்குது, வரிசையாக பழைய ஐஜி படம் மாட்டியிருக்கான். அவர் கேட்குறாரு, இவர் வருஷம் சொல்லி அப்போ ஐஜியாக இருந்தார், அவர் இந்த வருஷம் ஐஜியாக இருந்தார், திருவள்ளுவர் படம் மாட்டியிருந்தது. அதை காமிச்சிட்டு கேட்குறாரு எம்ஆர் ராதா, இவர் ரொம்ப வருஷம் ஐஜியாக இருக்காரோ, ரொம்ப வருஷமாக இந்த ஆள் படத்தை மாட்டியிருக்கிறாங்களே, அவர் என்ன ரொம்ப வருஷம் ஐஜியாக இருக்கிறாரோ அப்படின்னார். சார் கவலைப்படலை, சிரிக்கிறார். கூட வந்தவன்லாம் சொல்கிறான், அண்ணே நம்மளை மிசாவில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் மிசாங்கிறது எமர்ஜென்சி போது எப்படி தெரியுங்களா, சட்டம் கேஸே போட மாட்டாங்க. 1 வருஷம் உள்ளே வச்சா கூட யாரும் கேட்க முடியாது, ஜாமீனில் எடுக்க முடியாது, என்ன கேஸுன்னே தெரியாது, பாதுகாப்பு சட்டத்துக்கு உள்ளே ஊற்றி வச்சுருவாங்க. அந்த காலகட்டம் எல்லாம் பயந்துகிட்டு உட்கார்ந்துருக்கிறான். இந்த ஆள் சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார் எம்ஆர் ராதா. அப்போது கூட வந்து கேட்டான், அண்ணே சும்மா இருங்க அண்ணே, நம்மளுக்கெல்லாம் உள்ளே மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம், நீங்கள் பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. அப்போ எம்ஆர் ராதாவுடைய மனைவி, நான் கொஞ்சம் அப்படி சொல்ல வேண்டியிருக்க மன்னிச்சுக்கோங்க, அவருக்கு நிறைய குடும்பங்கள், அவருடைய மனைவியரில் ஒரு அம்மா, அவங்க என்ன ஒத்துமையாக இருந்தாங்க, அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு அம்மா ஓடி வர்றாங்க, ஓடி வந்து சொல்கிறாங்க எம்ஆர் ராதாட்ட, ஐயாட்ட சொல்கிறாங்க, மாமா உன்னை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறாங்களாமே, நீ ஒன்று பண்ணு மாமா, போலீஸில் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாமா, அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து எழுதி கொடுத்துட்டு வெளியே வா மாமா. இவர் கேட்குறாரு, ஏய் பிடிச்சவனுக்கும் தெரியாது ஏன் பிடிச்சான்னு தெரியாது, ஆப்டவனுக்கும் தெரியாது எதுக்கு ஆப்டவன்னு தெரியாது, நீ என்னமோ எழுதி கொடுத்துட்டு வாழ்ந்து என்னத்தை எழுதி கொடுக்க சொல்கிற அப்படின்னு. இல்லைம்மாம்மா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்டு நீ எழுதி கொடுத்தா உன்னை விட்டுருவாங்களாமே, எழுதி கொடு. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் என்ன தப்புன்னு, வீட்டில் படுத்திருந்தேன் பிடிச்சின்னு வந்துட்டாங்க, வேணா இப்படி எழுதி கொடுக்கட்டுமா, இனிமே வீட்டில் தூங்க மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்கட்டுமா சார். அந்த நேரத்திலையும் சிரிப்பு, கலாட்டா, துக்கம், என்ன அர்த்தம், மனிதன் வேதனை வருகிற போது கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை அந்த மனிதன் தெரிந்து வைத்திருந்தார். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன், சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் எப்பவுமே மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த உலக வாழ்க்கையை சரியாக பார்த்து கொண்டு வந்தவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வியாபாரம்னு பண்ணுறோம், கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டது வரும், சில சமயத்தில் பொருளாதார சிக்கல் வரும், சில சமயம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாட்டி கூட கஷ்டம் வரும். நீங்கள் எல்லாருமே ஓரளவு நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் நம்பிக்கை உடையவங்க தான், நம்முடைய பாப புண்ணியத்துக்கு ஏற்ப வாழ்க்கை அமையுது, அதில் சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா உங்களுக்கு, நாம் எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க, எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் உடுத்த துணி இல்லாமல் நிற்கணும்னு இருந்தால் ஒன்றும் மீற முடியாது, வாழ்க்கையில் நடக்கும், அதுவும் நடக்கிறது தான் வாழ்க்கை. ஒரு தடவை நான் சென்னையிலேருந்து இலங்கை போகிறேன், இலங்கையில் மாத்தளைங்கிற ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் காலையில் எனக்கு பேச்சு, நான் சென்னையிலேருந்து புறப்பட்டு ஏர் இண்டியா ஃப்ளைட் பிடிச்சி கொழும்புக்கு போனேன். ஏதோ இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டு புக் பண்ணுறது தற்கொலை முயற்சின்னு சொல்கிறாங்க, அது முக்கியம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல பிளேன் தான், அதில் ஒன்றும் குறை இல்லை, சௌரியமாக இருக்கு. ஆனால் ஏர் இண்டியாவில் ஒரே ஒரு சௌரியம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா, மற்ற ஏர்லைன்ஸ்லாம் விவரம் இல்லாமல் சின்ன பொண்ணுங்களை ஏர் ஹோஸ்டஸாக போடுவாங்க, ஆனால் நம்ம ஏர் இண்டியாவில் மட்டும்தான் அத்தை, பாட்டி, பெரியம்மா, முந்தா நாள் ரிட்டையர்ட் ஆனவங்க அந்த மாதிரி பார்த்து அனுபவமாக நம்மளை அன்பாக கவனிக்கக்கூடிய ஒரு வயதான பெரியவங்களா நம்ம ஃபேமிலி அட்மாஸ்பியரோடு போகிறாப்புல ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ஏர் இண்டியா தான். ஒரு தடவை நானும் இந்த வடிவேல் பாலாஜின்னு ஒரு ஆக்டர் இருக்கார் பாருங்கள், காமெடி பண்ணுறவர், மலேசியாவிலேருந்து வந்தோம் ஏர் இண்டியாவில், எனக்கு மறக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும் ஏர் இண்டியாவில் வெளிநாட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் மது கொடுப்பேன், நான் குடிக்கிறது இல்லை, அது வேறு இன்னும் அதிகம் போட போகிறாங்க, பயமாக இருக்கு. என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் பாருங்கள் வடிவேல் பாலாஜி, அவர் வந்து அந்த ஏர் இண்டியா லேடி கேட்குறாங்க, வுட் யூ லைக் டு ஹாவ் சம், would you like to have some liquor or alcohol அப்படி கேட்குற இதை கேட்குறாங்க அந்த அம்மா. இந்த பாலாஜி ஒரு பதில் சொன்னார் மறக்கவே முடியாது, இவ்வளோ பெரியவங்க முன்னாடி குடிச்சா மரியாதையாக இருக்காது மேடம்னார். எல்லோ வயசானவங்க நடுவில் ஒருத்தன் உட்காந்துருந்தவன் இங்கேருந்து காப்பி கேட்டான், காப்பி என்னால் மறக்க முடியாது, அங்கேருந்து அந்த ஏர் கோஸ்டர் சொல்கிறாங்க, சிதம் ஏதோ ஹை ஸ்கூலில் டீச்சர் சொல்கிற மாதிரி சிதாவும் அப்படின்னாங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன், என்னமோ ஆரம்பித்து எங்கே போயிட்டேன், நான் கொழும்பு போய் இறங்குறேன், கொடுமை சார், நான் கொழும்பில் இறங்கிட்டு போனால் என் பொட்டி வரல சார், லக்கேஜும் வரல, ஒருவேளை அவன் என்னையே லக்கேஜ்னு முடிவு பண்ணிட்டானோ என்னமோ தெரியல, நான் போய் கொழும்பில் இறங்குறேன், எனக்கு லக்கேஜ் பொட்டி வரல, இப்போ நான் உடுத்து மாற்றிக்க எனக்கு துணி கிடையாது, நான் மாற்ற வேண்டிய எல்லா துணியும் அதில் இருக்குது, கையில் பாஸ்போர்ட்டு, விசா, இந்த மாதிரி விஷயங்கள் இத்தனோண்டு பேக்கில் இருக்குது, அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுறது, கொழும்பில் எனக்கு மீட்டிங் இல்லை, நான் நைட்டே புறப்பட்டு மாத்தளைங்கிற ஊருக்கு போனோம், ஏர் இண்டியாவில் போய் கேட்டால் சொல்கிறான் நாளைக்கு சாயங்காலம் இந்த ஃப்ளைட்டு மறுபடியும் வரும், அதில் உன் கொட்டி வரும்ன்றான், நான் மறுநாள் வரைக்கும் உட்காந்துக்க முடியுமா கொழும்பில், நான் அவங்க கூட காரில் போயிட்டேன், போனால் ராத்திரி 12 மணி நான் போய் இறங்குறேன் மாத்தளையில், சார் மறுநாள் காலையில் கும்பாபிஷேகம், நீங்கள் நம்புனா நம்புங்க, எனக்கு உடுத்து மாற்று வேஸ்ட்டு கிடையாது, ஒரு ஜிப்பாக கிடையாது,
ஏன் சார், என் சைஸுக்கு ஜிப்பா ரெடிமேடு எங்கேயாவது கிடைக்குமா சார்?
என் சைஸ் ஜிப்பா எங்கே கிடைக்கும்? கிடைக்காது. நான் தவிக்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. ராத்திரி உட்காந்து சோப் போட்டு என் வேஷ்டி என் ஜிப்பா எல்லாத்தையும் துவைச்சு தலகாணி கடியில் வச்சு படுத்துக்கிட்டு மறுநாள் காலையில் கும்பாபிஷேகத்தில் நம்ம போட்டு பேசுகிறேன். என் பீரோ திறந்தால் எத்தனை வேஷ்டி இருக்கும், என் பீரோ திறந்தால் எத்தனை ஜிப்பா இருக்கும். ஒரு நாள் உடுத்து மாற்று துணி இல்லாமல் நிற்கணும்னு எழுதியிருந்தா அதை எவனும் மாற்ற முடியாது. இதுதான் வாழ்க்கை, நம்ம புரிஞ்சுக்கணும். கேரளாவில் ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு நடிகை சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க. என்ன மனு தெரியுங்களா? அவங்க லம்போகினின்னு ஒரு கார் வச்சுருக்காங்க. அந்த லம்போகினி கார் ரொம்ப லெங்க்தி, அவங்க தெருவுலேருந்து திரும்ப மாட்டேங்குது. சீஃப் மினிஸ்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, இந்த கார் இந்த தெருக்குள்ளேயே போக முடியல, என்ன தெருது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ அப்படின்னு அந்த நடிகை மனு கொடுத்தாங்க சீஃப் மினிஸ்டர்கிட்ட. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த கேரளாவில் ஒரு மழை பெஞ்சது பாருங்கள், கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு பாருங்கள். அந்த மழை நடந்த போது அந்த அம்மா போன வாட்ஸ்அப் எடுத்து போட்டிருந்தான் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப். என்ன, ஒரு படகுல ஒரு குண்டானை கவுத்து அந்த குண்டானுக்கு மேலே அந்த அம்மா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு போட்டில் போகுது. லம்போகினி கார் உள்ளேயே போக முடியலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்மா ஒரு நாள் ஒரு குண்டானில் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து போனோம்னா உன் தலையில் அப்படி எழுதுனா அதை எவனும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வாழ்க்கையை நம்ம நெடிய ஒரு பார்வையை ஓட விட்டா சின்ன விஷயம் வந்தால் நல்லது, பெரிய கஷ்டம் வந்தாலும் நல்லது, ஏது நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும் சார். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மகாராஜா வேட்டைக்கு போனார். அந்த காலத்துலலாம் அரசியலில் இருக்கிறவங்க வேட்டைக்கு போகிறதா இருந்தால் காட்டில் போய் தான் வேட்டையாடுவாங்க, காட்டில் போய் தான் வேட்டையாடுவாங்க. காட்டில் வேட்டையாட போனார். போகும்போது என்ன ஆகி போச்சு, அவர் கூடவே அமைச்சர் கூட போகிறார், அந்த அமைச்சரும் கூடவே போயிட்டுருக்கிறார் மகாராஜா கூட. வழி தப்பி காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க சார், ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே சிக்கிட்டாங்க. அங்கே ஒரு நாடோடி கும்பல் காட்டில், அந்த நாடோடி கும்பல் இவங்களை பிடிச்சிட்டாங்க, ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டாங்க, மகாராஜாவையும் பிடிச்சிட்டான் அமைச்சரையும் பிடிச்சிட்டான். அந்த நாடோடி கும்பல் தலைவன் சொல்கிறான், நாளைக்கு அமாவாசை, அமாவாசைக்கு காளிக்கு பலி கொடுக்கணும், பலி கொடுக்கறதுக்கு நல்ல சாமுத்திரிக லட்சணத்தோட ஒரு ஆள் வேணும். இவனை பாரு மகாராஜா எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்கான் பார்த்தியா, நாளைக்கு காளியாத்தாளுக்கு வெட்டும் போது இவனை வெட்டிடலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் மகாராஜாவுக்கு? இப்போ ஆப்டாம் பாருங்க, அப்போ மந்திரிகிட்ட சொன்னால், ஐயோ நாம் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு. அமைச்சர் சும்மா இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னான், என்ன சொன்னான், எல்லாம் நன்மைக்கேன்னா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னா. ராத்திரி இந்த பயலுங்க இருக்கும்போது ஒரு பழமும் கத்தியும் கீழே கிடந்தது, மறுநாள் வெட்ட போகிறான். இந்த பழத்தை மகாராஜா பசியில் எடுத்து அப்படி வெட்டலான்னு வெட்டினா பாருங்க, இந்த இடத்துல விரல் கட்டாயி அப்படியே கீழே விழுந்தது. மறுபடியும் மந்திரி எப்படியும் பார்த்தான், அமைச்சர் சொன்னான் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு. அவன் ரொம்ப கடுப்பாயிட்டான், கொன்னுடுபவன் கொன்னுடுபவன், புரியுதா அப்படின்னு. புரிஞ்சு போச்சு சார். அன்னைக்கு மறுநாள் எடுத்துன்னு போய் இவங்களை வந்து உட்காத்தி வச்சு இந்த மகாராஜாவை வச்சு பூஜை பண்ண போறான். போய் வெட்ட போகும்போது அவனை அந்த இதில் வச்சு வெட்ட போகும்போது அந்த அருவாளை மேலே தூக்கி இவனை வெட்ட போகும்போது அந்த மகாராஜா வேதனையில் இது பாருங்க, கையை தூக்கி கும்பிட்டான், வெட்டாதடா அப்படின்னு கும்பிட்டான் பாருங்க. வெட்ட வந்தவன் பார்த்துட்டு சொன்னான், ஐயோ இவனுக்கு கை விரல் இல்லை, கை விரல் இல்லை, அதனால பின்னமானவனை வெட்டக்கூடாது, காளியாத்தா ஒத்துக்க மாட்டா, விட்டுடுன்னு. அப்போதான் மகாராஜா நினைச்சான், எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்ன வார்த்தை எவ்வளோ பெரிய சத்தியமான வார்த்தை, இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படி. நான் இந்த கதையில் ஒரு பகுதி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அந்த கதை எப்படி தான் வரும், அரண்மனையில் புறப்படும் போது விரல் வெட்டிடும், வெட்டின உடனே மந்திரி சொல்வான் எல்லாம் நன்மைக்கு அப்படி. கோபத்தில் மந்திரியை ஜெயிலில் போட்டுட்டு ராஜா வேட்டைக்கு போயிட்டான். இப்போ அங்கே சிக்கிக்கிட்டான் பாருங்க, விரல் வெட்டி இருக்கிற உடனே விட்டுட்ட உடனே அங்கேருந்து திரும்பி வந்து அந்த மகாராஜா அமைச்சர்கிட்ட சொன்னால், நீ சொன்னபடியேடா விரல் வெட்டினது கூட நல்லதாக போச்சு, என்னை விட்டுட்டாங்க. அது சரி, நான் உன்னை ஜெயிலில் போட்டேனே அது என்ன நன்மைக்குன்னா, எப்போவுமே உன் கூட வருவேன், அன்னைக்கு உன்னை வெட்ட முடியாட்டி என்னை வெட்டியிருப்பானுங்க, அதனால என்னை ஜெயிலில் போட்ட பற்றியா அதுவும் நன்மைக்கு அப்படின்னா. அந்த கதை அப்படி போகும். எதுக்கு சொல்ல வரேன், இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்க தெரியணும், எப்பவுமே ஆனந்தமா இருக்க தெரியணும். அதான் ஆனந்தமாக வாழ்வதற்குரிய ரகசியம்.
கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா, நான் காத்து முன்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து முன்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா, ஆராரிரா கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே, புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எரிந்தே மீட்டாய் என்னை,
பேசணும் ஆரா